அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 11 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில், கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்து வரும் தமிழ் கைதிகள் தங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதாக வந்திருக்கும் செய்தி,
நீதிமன்றத்தில் அவர்களுக்கான குற்றச்சாட்டு பத்திரம் மிக விரைவில் தாக்கல் செய்வதற்கான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த வாக்குறுதியின் அடிப்படையில்
தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இலங்கையின் முந்தைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புலிகளுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து பசில் ராஜபக்ச பிபிசிக்கு அளித்த பிரத்யேக தகவல்கள், இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல்கள் தள்ளி போடப்பட்டிருப்பது குறித்து எழுந்த சர்ச்சை தொடர்பான செய்திகள், தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிடப் போவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருப்பது குறித்து ஒரு செவ்வி,
தேமுதிக இல்ல அப்படிங்கிறது வகையில் அது வந்து சுமையாத்தான் மாறி இருக்கு. அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுங்கிறது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய
தெரிவு. உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
தெற்கு சூடானில் நடக்கின்ற வன்முறைகள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக அமையக்கூடும் என்று ஐநாவின் மனித உரிமை கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். பொதுமக்களை இலக்கு வைத்து கொலை செய்வது மற்றும் பாலியல் வல்லுறவை போர் ஆயுதமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட மிகவும் மோசமான போர்க்கொள்கையை தெற்கு சூடானிய அரசாங்கம் முன்னெடுப்பதாக ஐநாவின் அறிக்கை ஒன்று குற்றம் சாட்டுகிறது. கடந்த அக்டோபரில் கப்பல் கொள்கலன் ஒன்றில் அழைத்து 60 அதிகமான ஆண்களையும் சிறார்களையும் மூச்சு திணற வைத்து அரசப்படையினர் கொலை செய்துள்ளனர் என அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது.
The fact of forcing men and boys into a shipping container with no ventilation.
தெற்கு சூடானில் கடந்த 2013 உள்நாட்டு போர் தொடங்கியதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது. அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் குற்றச்சாட்டை தீவிரமாக கவனத்தில் எடுத்துள்ளதாக பிபிசியிடம் கூறிய தெற்கு சூடான் அரசாங்கத்தின் பேச்சாளர் அதுபற்றி விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார்.
ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு முன்னாள் நெருங்கிய சகாவாக இருந்த ஒருவரது மரணம் தொடர்பில் அமெரிக்காவிடமிருந்து விரிவான உத்தியோகபூர்வ தகவல்களுக்காக தாம் காத்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் ஹோட்டல் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகைல் லெசினின் தலை, கழுத்து, கைகள் மற்றும் கால்களில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட காயங்கள் காணப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காயங்கள் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் தெளிவில்லாமல் உள்ளது. லெசின் மாரடைப்பு காரணமாகவே மரணமடைந்த அப்போது ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. ரஷ்ய அதிபர் மாளிகையின் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாட்டை மையப்படுத்தும் முக்கிய நபராக இவர் இருந்தார்.
அங்கோலாவில் 40 அதிபராக ஆட்சியில் இருக்கும் ஜோஸ் எட்வார்டோ டோ சாந்தோஸ் தான் 2018 பதவி விலகப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அங்கோலா விடுதலை மக்கள் இயக்கத்தின் மத்திய கமிட்டி கூட்டத்தில் பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த கட்சியின் தலைவராக ஜோஸ் எட்வார்டோ 1979 செயற்பட்டு வந்தார். அங்கோலாவில் அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடக்கவிருக்கிறது. அடுத்த அதிபர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என 2001 ஜோஸ் எட்வார்டோ தெரிவித்திருந்த போதிலும் அவர் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருக்கிறார். ஆப்பிரிக்காவில் பெட்ரோலியம் அதிகமாக ஏற்றுமதி செய்யும் 2 நாடாக அங்கோலா இருக்கிறது. ஆனால் தற்போது பெட்ரோலியத்தின் விலை மிகவும் குறைந்து வருவதனால் அந்நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தங்களுக்கு நிதி உதவி செய்யும்படி உலக வங்கியையும் சர்வதேச நாணய நிதியத்தையும் அங்கோலா தற்போது கோரி வருகிறது.
ஜெனிவாவில் திங்களன்று ஆரம்பமாக இருக்கும் அடுத்த சுற்று அமைதி பேச்சுக்களில் தாம் கலந்து கொள்வோம் என்று சிரியாவின் முக்கிய எதிர்க்கட்சி குழு கூறியுள்ளது. தாம் எந்தவிதமான முன் நிபந்தனைகளையும் வைக்கப் போவதில்லை என்று கூறியுள்ள உயர்மட்ட சமரச குழு சர்வதேச தீர்மானங்களுக்கான ஒரு கட்டமைப்பிற்குள் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. ஸ்தம்பித நிலையில் இருந்த எதிர்க்கட்சிகளுக்கும் சிரியாவின் அரசாங்கத்திற்கு இடையிலான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் இந்த வருட முற்பகுதியில் ஒரு தெளிவான நிலையை எட்டின.
சிறுவர் துஷ்பிரயோக நடவடிக்கையில் ஈடுபட்டான் இந்த குற்றத்திற்காக பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்ற நபர் ஒருவரை கம்போடிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பியேட்டர் சியலோன் என்ற நெதர்லாந்து பிரஜையான இவருக்கு சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்காக பெல்ஜியத்தில் உள்ள ஒரு நீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் 19 சிறை தண்டனை வழங்கியது.
அமெரிக்காவில் ஒரு துப்பாக்கிதாரியின் ஐபோனை அன்லாக் செய்வது தொடர்பிலான பிரச்சினையில் அமெரிக்க நீதித்துறைக்கும் ஆப்பிள் நிறுவனத்திற்கும் இடையிலான வார்த்தை போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. உரிமைகளை பாதுகாக்கும் நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஆப்பிள் நிறுவனம் கொண்டுள்ளதாக நீதிமன்ற ஆவணங்கள் கூறுகின்றன. எஃபிஐ இந்த ஒரு ஐபோனில் நுழைய அனுமதி கோருவதன் மூலம் அனைத்து ஐபோன்களிலும் நுழைய முயற்சிக்கலாம் என்று தாம் அஞ்சுவதாக ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் கைதிகள் தங்களின் போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளதாக கொழும்பு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 13 தமிழ் கைதிகள் தங்களது போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளதாக அவர்களது வழக்கறிஞர் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவுக்கமைய சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதா இல்லாவிட்டால் விடுதலை செய்வதா என்பது குறித்து சட்டமா அதிபரின் தீர்மானத்தை இன்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதிபதி சட்டமா அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன்படி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிய அரச தரப்பின் வழக்கறிஞர் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று உறுதிமொழியொன்றை வழங்கினார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட தீர்மானித்ததாக அவர்களது வழக்கறிஞர் VS நிரஞ்சன் தெரிவித்தார்.
எஞ்சியிருக்கின்ற இந்த தமிழ் அரசியல் கைதிகள் அனைவருக்கும் மீண்டும் காரிய குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் அவர்கள் மீது மேல்நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பகர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இவர்கள் நீதிமன்றத்தில் அவர்களுக்கான குற்றச்சாட்டு பத்திரம் மிக விரைவில் தாக்கல் செய்வதற்கான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்று தமிழ் அரசியல் கைதிகள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள்.
அதன் பின்னர் சந்தேக நபர்களை எதிர்வரும் 23 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்த நீதிபதி துரிதமாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரச தரப்பின் வழக்கறிஞருக்கு அறிவித்தார். இதேவேளை தகுந்த அனுமதி பத்திரமின்றி யானை குட்டியொன்றை தன்வசம் வைத்திருந்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உடுவே தம்மாலோக தேரரை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் KS உதயகுமார். விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை மஹிந்த அரசு கையாடல் செய்துள்ளதாக அமைச்சர் சரத் பொன்சக்க நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டை முன்னாள் ஜனாதிபதியின் சகோதரரும் பொருளாதார அபிவிருத்தியின் முன்னாள் அமைச்சருமான பஷில் ராஜபக்ச நிராகரித்துள்ளார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் நடந்த போரின் போது போர் வளைய பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட நகைகளை முந்தைய ராஜபக்ச அரசாங்கம் கையாடல் செய்துள்ளது என்று அமைச்சர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை தான் முழுமையாக நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான பெசில் ராஜபக்ச BBCயிடம் தெரிவித்துள்ளார். 2005 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை வெற்றியடைய செய்வதற்காக சுமார் 200 மில்லியன் ரூபாய் மஹிந்த தரப்பால் புலிகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். இவை இனிவரும் காலத்தில் தமக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகளின் முன் ஏற்பாடுதான் அவரின் இந்த கருத்துக்கள் எனவும் கூறினார்.
தங்கம் தொடர்பாக எம்மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நான் முழுமையாக மறுக்கிறேன். நான் அப்போது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்தேன். சரத் பொன்சேகாவின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நான் எனது சட்டத்தரணிகளுக்கு அறிவித்தேன். இது எதிர்காலத்தில் எமக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கையின் வெளிப்பாடாக தெரிவதாக அவர்கள் என்னிடம் கூறினார்கள். புலிகள் தாங்கள் வைத்திருந்த தங்கங்களை முறையான சட்டத்திட்டங்களுக்கு அமைய வைத்திருக்கவும் இல்லை. பயங்கரவாதிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட நகைகளை மீண்டும் பயங்கரவாதிகளிடம் கொடுக்க முடியுமா என்பது தொடர்பில் சட்டம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. விசாரணை நடத்துபவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள்.
என்று கூறிய பெசில் ராஜபக்சவிடம், மஹிந்த ராஜபக்சவை தேர்தலில் வெற்றியடைய செய்வதற்காக புலிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு பற்றி கேட்டபோது,
இதுவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. சரத் பொன்சேகாவுடன் நான் ஒருபோதும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து பேசியதில்லை. அவர் கூறுவது போல எந்த ஒரு பணப்பரிமாற்றமும் நடக்கவில்லை
என்றார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய அமைச்சர் சரத் பொன்சேகா, தான் ராணுவ தளபதியாக இருந்து போரை வழிநடத்திய போது புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். போர் முடிவுக்கு வந்து 2 வாரங்களில் மட்டும் 220 கிலோகிராமுக்கும் அதிகமான நகைகள் மீட்கப்பட்டதாகவும், அந்த நகைகளில் உரிமையாளர்களின் விவரங்கள் எழுதப்பட்டிருந்ததாகவும் கூறினார். ஆனால் இந்த நகைகள் மீட்கப்பட்ட சில நாட்களில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பசில் ராஜபக்ச, 130 கிலோகிராம் எடையுடைய நகைகள் மட்டுமே மீட்கப்பட்டதாக கூறியதாகவும் சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்.
செய்தியை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்ந்து ஒத்திப்போடப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சிகள் குறை கூறிய நிலையில், எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரச்சினையே தேர்தல் தாமதமாவதற்கு முக்கிய காரணமாக இருப்பதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். மீண்டும் சார்லஸ் பீட்டர் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை எல்லை நிர்ணய செயற்பாடுகள் முடியும் வரை நடத்த முடியாது என உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் பல மாதங்களாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில், இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. சிலர் தமது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை நிவர்த்தி செய்யும் வரை இந்த தேர்தலை ஒத்திவைத்துள்ளனர் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்.
தமங்கே பக்ஷேத்துல ஏத்தி வீத்திபின அர்புதே காலே விசும் விசந்தாக நிமி அரமுனிங் மே பலாத்மான கந்து கல்தானோனது. மேக தமை
தமது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை சிலர் ஒத்தி வைத்துள்ளார்கள் என்பதை நான் இங்கு வெளிப்படையாக கூறிக்கொள்கிறேன். காலத்தை இழுத்தடித்து பிரச்சனைகளை தீர்த்தவுடன் தேர்தலை நடத்துவது அவர்களது நோக்கமாக இருக்கிறது. இங்கு அரசியல் சூதாட்டம் நடத்த வேண்டாம். தயவு செய்து முன்னறிந்த முறையின்படி தேர்தலை நடத்துங்கள் என்றார் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா, கட்சி பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு நான் வேண்டுமென்றே தேர்தலை தாமதப்படுத்துகிறேன் என்று அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டுகிறார். ஆனால் இங்கு எல்லை நிர்ணயம் தொடர்பில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை முடியும் வரை என்னால் தேர்தலை நடத்த முடியாது என்று அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா பேசிக் கொண்டிருக்கையில், எதிர்கட்சியினர் சபையில் கூச்சலிட ஆரம்பித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதே தற்போதைய தேவையாக இருப்பதாகவும், அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் நடத்தப்படும் எனவும் கூறினார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்ந்து ஒத்திப்போடப்பட்டு வரும் நிலையில், அந்நாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களின் தற்போதைய நிலை மற்றும் அவற்றுக்கு உள்ள அதிகாரங்கள் பற்றி இத்துறையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் கண்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஆயுட்காலம் முடிஞ்ச உள்ளூராட்சி சபைகள் அநேகமானவை விசேட ஆணையாளரின் பராமரிப்பின் கீழ் நடந்து கொண்டிருக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அந்த சபை தலைவர், எதிர்கட்சி தலைவர் உட்பட அந்த சபை அங்கே இயங்கவில்லை. ஆகவே உறுப்பினர்களுக்கு அதிகாரங்கள் இல்லை, அவர்கள் அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். ஆனால் அங்க நிர்வாக செயற்பாடுகள் எப்போதும் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த தலைவருக்கு பதிலாக விசேட ஆணையாளர் அந்த பொறுப்புகளை ஏற்று செயற்பட்டு வருகின்றார். இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது மக்கள் பழகி போனது, தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற அடித்தள வசதிகள், சேவை பிரச்சனைகள் போன்றவற்றை தீர்த்து கொள்வதில் தான் அவர் பழக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் ஒரு சில பிரச்சனைகளை மக்களுக்கு ஏற்படுத்தத்தான் செய்கின்றது.
நிர்வாகத்தை பன்முகப்படுத்துவது என்ற விடயத்தில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுவதுண்டு. இந்த நோக்கத்தில் இலங்கையினுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் எந்த அளவுக்கு வெற்றி அளித்திருக்கின்றன?
ஜனநாயகம் வளர்ச்சி அடைந்த நாடுகளெல்லாம் உள்ளூராட்சியை வலுப்படுத்துவதன் மூலம் அதன் அதிகாரத்தையும் அதன் பன்முகப்படுத்தலையும் வலுப்படுத்துவதன் மூலம்தான் இந்த ஜனநாயகம் மேலோங்கி தலைப்பதற்கான அடித்தளம் அமைக்கப்படுகின்றது என்பதுதான் பொதுவான கருத்து. இலங்கையிலே உள்ளூராட்சி சபைகளை எடுத்துக்கொண்டால் அது கவலைக்குரிய பல விடயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு உள்ளூராட்சி சபைகள் திட்டவட்ட அடிப்படையிலே பலவீனப்படுத்தப்பட்டன. முதலாவதாக உள்ளூராட்சி சபைகள் அதன் சுதந்திரமாக செயற்படக்கூடிய தன்மையை இழந்து அது ஆளுங்கட்சியின் கைக்கூலிகளாக அல்லது அரசியல்வாதிகளின் கைக்கூலிகளாக செயல்பட வேண்டிய ஒரு நிலைமையும் அங்கே ஏற்படுகின்றது. இரண்டாவதாக இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது உண்மையிலே கிராமிய மக்களுக்கு சேவைகள் வழங்குகின்ற ஒரு நிர்வாகம் என்றுதான் கூற வேண்டும். இது அதிகாரத்தை மையப்படுத்திய ஒரு நிர்வாகம் அல்ல. ஆகவே நிர்வாகத்தை பன்முகப்படுத்தி அந்த பன்முகப்படுத்துதலுக்கு தேவையான அதிகாரங்கள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்பு முன்பும் இருந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குடிநீர் வழங்கல் உள்ளூராட்சி அதிகாரமாக இருந்த நிலைமை இப்பொழுது தேசிய நீர் வழங்கல் வடிகால் சபையிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. வீட்டு வாரிய வசதிகள் உள்ளூராட்சி சபையிடம் இருந்தன. கிராமிய வீட்டு திட்டங்கள் அவை தேசிய வீடமைப்பு அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மின்சாரம் வழங்குகின்ற பொறுப்பும் அவர்கள் ஊடாக நடைபெற்று வந்தது. இப்போது நேரடியாகவே மின்சார சபை அந்த பொறுப்புகளை வழங்குகின்றது. தொழில் பயிற்சி வழங்குகின்ற பொறுப்பும் உள்ளூராட்சி சபைக்கு உட்பட்டிருந்தாலும் இப்பொழுது தொழில் பயிற்சி அதிகார சபை நேரடியாக தலையிட்டு அந்த கடமைகள் அந்த பிரதேசங்களை செய்யும். இப்படி பல அதிகாரங்கள் படிப்படியாக மத்திய அரசாங்க நிர்வாகங்களினால் அபகரித்துக் கொள்ளப்பட்டதன் காரணமாக உள்ளூராட்சி ஒரு வலுவிழந்த ஒரு நிர்வாகமாக இருக்கின்றது.
இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தாமதமடைவதற்கு காரணம் எல்லைகளை நிர்ணயம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி அரசாங்கம் காரணங்களை கூறுகிறது.
கடந்து வந்த விகிதாசார அடிப்படையிலே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதை தான் ஐக்கிய தேசிய கட்சி விரும்பியது. அந்த அடிப்படையிலே தேர்தல்களை பழைய தேர்தல் முறையான நடைமுறைகளுக்கு விகிதாசார அடிப்படையிலே நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முன்வந்த பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அது அரசாங்கத்தின் ஒரு பங்காளி, முற்று முழுதாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. என்னவென்றால் விகிதாசார அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படுமேயானால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு பாரிய தோல்விக்கு முகம் கொடுக்க வேண்டும். ஆகவே தனிநபர் தொகுதிகளை உருவாக்கி அந்த தனிநபர் தொகுதிகளிலே உறுப்பினர்கள் பெரும்பான்மை தொகுதிகளிலே உறுப்பினர்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு வாதம் தான் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமேயானால் மீண்டும் உள்ளூராட்சி உறுப்பினர்களுடைய தொகுதி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்று இதற்கான பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த தேர்தல் நிர்ணய செயற்பாடு முடிவடைந்திருப்பதாகத்தான் அமைச்சர் கூறுகின்றார். ஆனால் ஐக்கிய தேச கட்சியை பொறுத்தவர்களே இந்த விகிதாசார அடிப்படையிலே தேர்தல் நடத்துதல் தான் அவர்கள் கூடி ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். ஏதேனும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாளடைவில் வருவார்கள் என்று கருதுகின்றேன்.
இலங்கை உள்ளூராட்சி மன்றங்களின் நிலை குறித்து சமூக ஆர்வலர் எஸ் பாலகிருஷ்ணன். இலங்கையின் வடவேல் மாகாணத்தில் உள்ள தங்கொட்டுவா பகுதியில் எரிந்து கொண்டிருந்த வேன் ஒன்றிலிருந்து எரிந்த நிலையில் 5 சடலங்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இதுகுறித்த மேலதிக தகவல்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையின் வடமேல் மாகாணத்தில் தங்குட்டுவ புஜம்புல பிரதேசத்தில் இன்று அதிகாலை எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட வேன் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட 5 சடலங்கள் தொடர்பில் காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். புஜம்புல ரமேதகம வீதியில் ஒதுக்குப்புறமான இடமொன்றிலேயே எரிந்த நிலையில் இருந்த வேனிலிருந்து எரிந்து போன இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அடையாளம் காண முடியாதவாறு இந்த சடலங்கள் எரிந்து போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையின் அவசர அழைப்பு பிரிவிற்கு கிடைத்த தகவலை அடுத்தே சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்துள்ளனர். பின்னர் ரசாயன பகுப்பாய்வாளரும் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியும் சம்பவ இடத்திற்கு சென்று ஆராய்ந்துள்ளனர். எரிந்த வேனிலிருந்து கூரிய கத்தி போன்ற ஆயுதம் ஒன்றும் 3 கைத்தொலைபேசிகளும் கிடைத்துள்ளதாக இந்த இடத்திற்கு சென்றிருந்த பிபிசியின் செய்தியாளர் தெரிவித்தார். 1988-89 ஆண்டு கால பகுதிக்கு பின்னர் இந்த பிரதேசத்தில் இப்படியான ஒரு காட்சியை முதல் தடவையாக பார்ப்பதாக பிரதேசவாசிகள் பிபிசியிடம் தெரிவித்தனர். காலை வழியில் இந்த வழியாகவே தாம் வேலைக்கு செல்வதாகவும் இதனை பார்த்த பின்னர் இனிமேல் இந்த வழியூடாக செல்ல முடியாது என்றார் மற்றொரு
பெண்.
அண்மைய நாட்களாக தலைநகர் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களும் வேறு குற்றச் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் குற்ற கும்பல்களை கைது செய்வதற்கும் நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளை பணித்திருக்கிறார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இந்திய கண்ணோட்டம். 2000 ஆண்டில் ஜெயலலிதாவுக்கு நீதிமன்றம் ஒன்று தண்டனை அளித்ததை அடுத்து பேருந்து ஒன்று தர்மபுரியில் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இன்று அந்த தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
தர்மபுரியில் பேருந்து ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டு 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள் 3 பேருக்கு வழங்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அல்ல என்பதாலும், உணர்ச்சி வசப்பட்ட கும்பல் நடத்திய சம்பவம் என்பதாலும் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்துள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், அருண் மிஸ்ரா மற்றும் பிரஃபுல்லா சி பந்த் ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு முன்பாக இன்று நடைபெற்ற விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணையின் போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முனியப்பன், நெடுஞ்செழியன், மாது என்கிற ரவீந்திரன் ஆகியோரது தரப்பில் வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் ஆஜராகி வாதாடினார். அந்த வாதத்தின் போதே திட்டமிடப்படாத கொலை குற்றம் என்கிற காரணத்திற்காக மரண தண்டனையை குறைக்க கோரப்பட்டது. 2000 பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு என்று குறிப்பிடப்பட்ட வழக்கில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தனி நீதிமன்றம் தண்டனை வழங்கி உத்தரவிட்ட போது பிப்ரவரி 2 தமிழ்நாடு முழுவதும் அஇஅதிமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டனர். இதில் தர்மபுரியில் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான பஸ் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டது. அந்த பேருந்தில் பயணம் செய்த கோகிலாவாணி, காயத்ரி, ஹேமலதா ஆகிய 3 மாணவிகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அஇஅதிமுகவை சேர்ந்த நெடுஞ்செழியன், ரவீந்திரன், முனியப்பன் ஆகிய 3 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி உத்தரவிட்டது. இந்த தண்டனையை 2007 சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. 2010 உச்சநீதிமன்றமும் இவர்களுக்கான தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. இதே வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட வேறு 25 பேருக்கு 2 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் வரையிலான சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். இந்தியாவில் தில்லிக்கு அருகில் யமுனை நதிக்கரையில் வாழும் கலை அமைப்பின் உலக கலாச்சார விழா சற்று முன்பு துவங்கியுள்ளது. பெரும் சர்ச்சைக்குள்ளான இந்த விழா குறித்து மீண்டும் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
இந்திய தலைநகர் தில்லியில் உள்ள முக்கிய நதியான யமுனை ஆற்றின் கரையில் ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் வாழும் கலை அமைப்பின் ஏற்பாட்டில் உலக கலாச்சார திருவிழா என்ற பெரும் கலாச்சார மற்றும் மத திருவிழா சற்று முன்பாக துவங்கியுள்ளது. இந்த விழா சுற்றுச்சூழல் ரீதியாக மிக முக்கியமான இடத்தில் நடப்பதால் சூழலுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு ஈடாக 5 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் எனவும், முதற்கட்டமாக 25 லட்சம் ரூபாயை செலுத்தவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இந்த விழா தற்போது நடந்து வருகிறது. சிறைக்கு வேண்டுமானாலும் செல்வேனே தவிர அபராத தொகையை செலுத்த மாட்டேன் என ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்திருந்த கருத்துக்கு கண்டனம் வெளியிட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் முதல் கட்டமாக 25 லட்சம் ரூபாயை மட்டும் செலுத்த உத்தரவிட்டது. தொடர்ந்து இதை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தரப்பு இந்த தொகையை செலுத்தவும் ஒப்புக்கொண்டது. உலக கலாச்சார திருவிழாவை நடத்தும் வாழும் கலை அமைப்பு யமுனை நதிக்கரையில் அதற்கான பிரம்மாண்ட கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. இந்த விழாவை அந்த இடத்தில் நடத்த அனுமதிக்க கூடாது என மனோஜ் மிஸ்ரா என்பவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகினார். இருந்தபோதும் கடந்த புதன்கிழமையன்று இந்த விழாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனிடையே இதற்கான கட்டுமான வேலைகளை செய்ய இந்திய ராணுவம் ஈடுபட்டது குறித்தான சர்ச்சைகளும் ஊடகங்களில் மிகப்பெரிய விவாதப் பொருளாக உருமாறி இருந்தன. இந்த நிலையில் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தற்போது இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இருந்தபோதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். தமிழ்நாட்டில் வரும் 1 மே சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கவிருக்கும் நிலையில் கூட்டணியின்றி தனித்தே போட்டியிடப் போவதாக விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அறிவித்துள்ளது. திமுகவுடன் கூட்டணி அமையக்கூடும் என அக்கட்சித் தலைவர்களே நம்பிக்கை வெளியிட்டு வந்த நிலையில் விஜயகாந்தின் இந்த முடிவு திமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும் என அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான ஆர். முத்துக்குமாரிடம் கேட்டேன்.
திமுக வந்து தேமுதிக இருந்தால்தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து ஊடகங்கள் உருவாக்கினாலும் அதற்கு தீனி போடும் வகையில திமுகவும் திமுக தலைமைன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி, ஸ்டாலின் 2 பேருமே அதை தொடர்ந்து உருவாக்குனாங்க. அது வந்து திமுகவுக்கு வளம் சேர்க்கும் அப்படின்னு நம்பினாங்க. இன்னைக்கு தேமுதிக இல்லை அப்படிங்கிறது ஒரு வகையில் அது வந்து சுமையாத்தான் மாறி இருக்கு. அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுங்கிறது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய.
தேமுதிக தனியாக போட்டியிடுவது என்று முடிவெடுத்து விட்ட சூழலில் அந்த கட்சிக்கு இது இந்த தேர்தல் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா?
என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து போட்டி அப்படிங்கறத வந்து தெல்ல தெளிவா எடுத்துட்டதா நான் நினைக்கல. ஏன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பேட்டியை கொடுத்தாரு விஜயகாந்த். அதுல வந்து 3 முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா மக்கள் நல கூட்டணியினுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக இருக்கு. அடுத்தது வந்து நல்ல கூட்டணியை விரும்பும் பெரிய கட்சிகள் இறங்கி வர வேண்டும். மூணாவது வந்து நான் தனியாகவும் போட்டியிட தயார் அப்படின்னு ஒரு மூன்று விஷயங்கள் அவர் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இதுல மிக முக்கியமானது வந்து நல்ல கூட்டணியை விரும்பும் கூட்டணி கட்சியை விரும்பும் பெரிய கட்சிகள் இறங்கி வரணும்னு அவர் மைய சொன்னது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான். ஆனா அதை உடனடியா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள போயிட்டு தேமுதிக முதல்ல சந்திச்சது பாஜக தலைவர் தமிழிசை. அவர் எதிர்பார்த்தது கலைஞரை அல்லது ஸ்டாலினை, ஆனா அவர் தமிழிசை தான் போய் சந்திச்சாங்க. அதன் பிறகு அதை திமுக புரிஞ்சுக்கலங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்களை வந்து விஜயகாந்தே விரும்பி என்னை வந்து பாருங்கன்னு சொன்ன பிறகு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போய் பார்த்தாங்க. அதன் பிறகும் கூட திமுக தரப்பிலிருந்து நேரடியான ஒரு அதாவது பொது வெளியில பொது தளத்துலதான் அழைப்பு கொடுக்குறாங்களே தவிர விஜயகாந்தனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது ஸ்டாலின் வந்து நேரிலேயே சந்தித்து விஜயகாந்த அழைக்கணுங்கிறதா வந்து விஜயகாந்தனுடைய எதிர்பார்ப்பு. அதாவது தேமுதிக முக்கியமான விஷயம் அதிக எண்ணிக்கையும் வேண்டும், நல்ல தொகுதிகளும் வேண்டும், எலக்டோரல் ப்ராசஸ்க்கு தேவையான இன்னதிர அம்சங்களும் வேண்டும், முக்கியமாக ஈகோ சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிற அந்த விஷயம். இந்த எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் வந்து திமுக தரப்பிலேருந்து செய்யாததுனால வேற வழியே இல்லாம இப்ப வந்து தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவு அறிவிச்சிருக்காரு. இதுவும் கூட இறுதியானது அல்ல, வேறு பல திட்டங்களுக்கான ஒரு முஸ்தீபா தான் அதை நான் பாக்குறேன்.
நீங்கள் குறிப்பிட்டது போல திமுக சில விஷயங்களை நிறைவேற்ற முன் வந்தால் திமுகவோடு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா?
அதாவது திமுக வந்து ஏன் நிறைவேற்றல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து தேமுதிக தன்னுடைய பலத்தை மீறி எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து திமுக தரப்பினுடைய கருத்து. ஏன்னா திமுக வந்து ஏற்கனவே வந்து தமிழக சட்டமன்ற வரலாற்றுல மூன்று முறை வந்து தகுதிக்கு மீறி தொகுதிகளையோ அல்லது பேரதையும் விட்டு கொடுத்து பலத்தை அடி வாங்கியிருக்கக்கூடிய கட்சி திமுக. 1980 சமவ சரிபாதி தொகுதிகளை வந்து காங்கிரஸ் கொடுத்து படுதோல்வியை சந்திச்சது. 2006 அதிக தொகுதிகளை விட்டு கொடுத்து மைனாரிட்டி அரசுங்கிற ஒரு பெயரை சம்பாதிச்சது. 2011 காங்கிரஸ்க்கு 63 இடங்களை கொடுத்து படுதோல்வியை சந்திச்சது. அதனால அதிக இடங்களை விட்டு கொடுக்கறதுக்கு திமுக தயாரா இல்லை. அதுதான் வந்து இன்னைக்கு திமுக தேமுதிக கூட்டணி உருவாகாமல் போனதற்கான ஒரு காரணங்களா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் வந்து தில்லுமுள்ளு கட்சி ரவுடி கட்சின்னு சொல்லிட்ட பிறகு திரும்பவும் திமுக தேமுதிக கூட்டணி வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது ஒரு சாதகம் அதாவது வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் அது திமுக தேமுதிகவுக்கு சாதகமாக இருக்குமா களத்துல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் பேரத்துக்கு இனிக்கும், களத்தில் கசக்கும்.
தேமுதிக எல்லாவற்றையும் மீறி தனியாகவே போட்டியிடுகிறது என்று ஒரு நிலை வந்துவிட்டால் முடிவாக அது யாருக்கு சாதகமாக இருக்கும்?
தேமுதிக இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு வந்து தனித்து போட்டியிடுவது, பெரிய கட்சியுடன் சேர்ந்து போட்டியிடுவது, மூன்றாம் அணி அணைத்து போட்டியிடுவது. இந்த மூன்று விதமான ப்ராசஸையும் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவங்க கடந்த காலங்களே எடுத்துட்டாங்க. பெரிய கட்சியோட கூட்டணி அமைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பலமும் கிடைச்சது, பலமும் கிடைச்சது. அதனால அவர் வந்து பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கிறது தான் வந்து சரியான வாய்ப்பு. அதை அவர் செய்யல அப்படிங்கிறப்போ அதையும் மீறி அவர் தனித்து போட்டுகிறார் அப்படின்னா அவருடைய கணிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு ஹங் அசம்பிளி வரும், அந்த சமயத்துல தேமுதிகவுக்கு ஒரு வைட்டல் ரோல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அவர் இருக்கலாம். அந்த வைட்டல் ரோல் எப்ப கிடைக்கும்னா மக்கள் நல கூட்டணி போன்ற பல கட்சிகள் உள்ளடக்கிய ஒரு அணியில இருக்கிறப்போ ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை அவர் பெறுவார். அதன் தேர்தலுக்கு பிறகு அது அடுத்த கட்ட பேரத்துக்கு அவருக்கு பலன் தரும். அப்படியான ஒரு நிலைப்பாட்டுலதான் அவர் தனித்து போட்டியிடுறது அப்படின்னு அவர் சொல்றாரு.
எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் ஆர் முத்துக்குமார். அடுத்ததாக ஒரு விளையாட்டுச் செய்தி. வரவிருக்கும் 19 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க நீண்ட இழுபறிக்கு பின்னர் பாகிஸ்தான் அணி இந்தியா செல்லும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களுடன் பிரதீபன், புனிதசீலன்.
இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் தேசிய அணியினை இந்தியா செல்வதற்கு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. கொல்கத்தாவில் இந்திய அணியினருக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி எதிர்வரும் 19 விளையாடவுள்ளது. கொல்கத்தாவில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினருக்கு விசேட பாதுகாப்பு வழங்க முடியும் என்ற எழுத்து மூல உத்தரவாதம் மேற்கு வங்க அரசாங்கம் மற்றும் கொல்கத்தா காவல்துறை ஆணையாளர் ரஜீவ் குமார் ஆகியோரிடமிருந்து கிடைக்கப்பெற்றதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அணியினருக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்த கடிதத்தை மேற்கு வங்க கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்திடம் நேற்று சமர்ப்பித்திருந்தார். குறித்த கடிதத்தில் கொல்கத்தாவில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினரின் பாதுகாப்பிற்கு தாம் பொறுப்பு என தெரிவிக்கப்பட்டிருந்தது என மேற்கு வங்க கிரிக்கெட் வாரியத்தின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய மத்திய அரசாங்கம் இது தொடர்பில் குறிப்பிடத்தக்க எந்தவொரு உறுதிமொழியையும் அளித்திருக்கவில்லை. எவ்வாறாயினும் இந்தியா வரும் எவருக்கும் இந்தியா பாதுகாப்பு வழங்கும் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை என இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்ததாக இந்திய உள்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் குல்தீப் சிங் தெரிவித்ததாக செய்திகள் மேற்கோள் காட்டியுள்ளன.
செய்திக்குறிப்பை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். இனி இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
தெற்கு சூடானில் நடக்கிற வன்முறைகள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான வன்முறைகளாக அமையக்கூடும் என்று ஐநாவின் மனித உரிமை கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நெருங்கிய சகாவாக இருந்த ஒருவரது மரணம் தொடர்பில் அமெரிக்காவிடமிருந்து விரிவான உத்தியோகபூர்வ தகவல்களுக்காக தாம் காத்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அங்கோலாவில் 40 ஆண்டுகளாக அதிபராக ஆட்சியில் இருக்கும் ஜோஸ் 2018 பதவி விலகப் போகிறார்.
இத்துடன் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் முந்தைய ஒருவாரகார நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.